بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதலாவது நோன்பை அடைந்து நோன்பு திறக்கக்கூடிய இறுதி நேரத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்றைய நாளில் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாவிற்காக நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். பகலெல்லாம் உண்ணாமல் பருகாமல் நம்முடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டு இறை நினைவோடு நேரத்தை நாம் கழித்திருக்கிறோம். இந்த நோன்பு எதற்காக? இந்த நோன்புடைய நோக்கம் என்ன? இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்ற அடிப்படையான விஷயத்தை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் அதை ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், அந்த செயலின் நோக்கம் என்ன, இதை புரிந்து செயல்பட்டால்தான் அதிலே பயன்கள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். இந்த நோக்கம் லட்சியம் எதுவும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. உதாரணமாக இங்கே நாம் வந்திருக்கிறோம். வீட்டை விட்டு கிளம்பும்போது, நீங்கள் வேலை செய்யக்கூடிய பகுதியை விட்டு கிளம்பும்போது எதற்காக கிளம்புகிறோம், எங்கு போகிறோம், என்ன நோக்கத்திற்கு செல்கிறோம், அதை புரிந்து தான் நாம் இங்கே வந்திருப்போம். வாகனத்தில் ஏறி அமர்கிறோம், வாகனத்தை ஓட்டுகிறோம், எங்கே செல்கிறோம், எதற்கு செல்கிறோம், இது தெரிந்தால்தான், இந்த நோக்கத்தை புரிந்தால்தான் நம்முடைய பயணம் பிரயோஜனமான பயணமாக இருக்கும், அது நன்மையான பயணமாக இருக்கும், அர்த்தமுள்ள பயணமாக இருக்கும், அர்த்தமுள்ள செயலாக இருக்கும். ஒன்றுமே தெரியலை, எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோம், எதுவுமே தெரியாமல் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து சென்றால் நம்முடைய பயணம் அர்த்தமற்ற பயணமாகிவிடும். எங்கே போகணுங்கிறது தெரியாமல் நாம் கண்ட இடங்களுக்கெல்லாம் செல்ல ஆரம்பித்து விடுவோம். இது உதாரணம். இது மாதிரி தான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம், அதனால் நாம் என்ன அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான், குறிப்பாக வணக்க வழிபாடுகளில் அதன் நோக்கங்களை அதனுடைய லட்சியத்தை நாம் அறிந்திருப்பது அவசியம். நோன்பு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு அமல். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதமெல்லாம் நோன்பு வைக்கிறோம், இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம். ஒவ்வொரு ரமலான் மாதத்திலையும் இந்த நோன்பை நாம் வைத்து வருகிறோம். இந்த நோன்பு எதற்கு அல்லாஹ் கடமையாக்கினான்? இந்த பெருநாள் கொண்டாட்டங்கள், இந்த ரமலான் மாதம் முடிந்துவிட்டால் பெருநாள் கொண்டாடுகிறோம், புத்தாடை அணிகிறோம், தொழுகிறோம், இந்த கொண்டாட்டங்கள் எதற்கு? இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தில் கூறுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழிகாட்டியாக. ஒபையினாத்து மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காட்டி இந்த குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யஸும், எனவே இந்த மாதத்தை அடையக்கூடியவர் நோன்பு நோற்க வேண்டும். அல்லாஹ் இந்த நோன்பை ஏன் கடமையாக்கினான்? அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு நேர்வழிகாட்டியாக இந்த குரானை, சத்தியத்தையும் நேர்வழியையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த குரானை, இந்த குரான் அடிப்படையில் வாழ்ந்தால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலும் நேர்வழி அடைய முடியும், மறுமையிலும் சொர்க்கம் என்ற மிகப்பெரிய பாக்கியத்தை அடைய முடியும். அதற்கு வழிகாட்டக்கூடிய இந்த குரானை அல்லாஹ் இந்த மாதத்தில்தான் அருளினான். இந்த குரான்ல நன்மைகள் எது, தீமைகள் எது, அதை அல்லாஹ் விளக்கி இருக்கிறான். இந்த குரானை படிக்கும் போது நல்லவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம், தீமைகளை புரிந்து அதிலிருந்து விலகி கொள்ளலாம். படைத்தவனை பற்றி இந்த வேதம் நமக்கு விளக்குகிறது, நாம் ஏன் படைக்கப்பட்டோம் அதை பற்றி விளக்குகிறது, இந்த உலகத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அதை பற்றி விளக்குகிறது, இந்த உலகத்தோடு மறுமையை ஒப்பிடும் போது மறுமை எப்படி சிறந்தது, உன்னதமானது, அதை பற்றி விளக்குகிறது. நாம் எதையெல்லாம் நம்ப வேண்டும்? அல்லாஹ், வேதங்கள், தூதர்கள், மறுமையினால் வானவர்கள், விசாரணையினால் சொர்க்கம், நரகம், இவை அனைத்தையும் தெளிவுபடுத்துகிறது. குரானை ஒரு மனிதன் படித்தால் படைத்தவனுக்கு பிடித்தமான அடிப்படையில் உலகத்தில் வாழலாம். அதுக்குதான் குரான். குரான் எதற்கு? இந்த குரான் அருளப்பட்டது. இந்த குரானை ஒரு மனிதன் சரியாக படித்தால், குரானுடைய போதனைகளை அறிந்து கொண்டால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தவனாக அவன் வாழ்வான். அவனுடைய செயல்பாடுகள், நடத்தைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு ஒப்பான வழியில் அமைந்துவிடும். அப்படிப்பட்ட இந்த குரான், ரப்புல் ஆலமீனை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய குரான், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவது எப்படி, அல்லாஹ்வை நெருங்குவது எப்படி, அதற்கான வழியை நமக்கு சொல்லித்தரக்கூடிய குரான் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. இந்த குரான் மூலம்தான் ஒரு மனிதன் மனிதனாகவே மாறுகிறான். இந்த குரான் இல்லை என்றால் மனுஷனே கிடையாது. ஒரு ஆடு மாடுகளை போன்ற ஒரு வாழ்க்கையைத்தான் மனிதன் வாழக்கூடிய நிலை இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறான். வலித்து கப்பிலுல்லாஹ் அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை காட்டியதற்காக அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எதற்கு? அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கிறான். அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டினான்? இந்த குரான் மூலம் நேர்வழி காட்டினான். அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான் இந்த குரான் மூலம். இந்த குரான் இல்லை என்றால் நமக்கு நேர்வழி இல்லை. படைத்தவனை பற்றி விளங்கி இருக்க மாட்டோம், நாம் எதற்கு படைக்கப்பட்டோம் என்பதை புரிந்திருக்க மாட்டோம், நாம் சரியான பாதையிலே சென்றிருக்க மாட்டோம். ஆக நமக்கு நேர்வழி இந்த குரான் மூலம் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதற்காக அல்லாஹ்வை நாம் பெருமைப்படுத்துகிறோம் இந்த நோன்பின் மூலம். அல்லாஹ்வுக்கும் தஷ்குருன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நோன்பின் மூலம். ஆஷுரா நோன்பு மூசா அலைஹிஸ் அவர்கள் வைத்தார்கள். மூசா அலைஹிஸ் அவர்கள் ஈமான் கொண்ட மக்களும் ஆஷுரா நோன்பு வைத்தார்கள். இந்த நோன்பு எதற்காக மூசா நபி வைத்தார்கள்? யாராவது சொல்லுங்களேன். ஆஷுரா நோன்பு மூசா நபியும் அவர் ஈமான் கொண்ட மக்களும் வச்சாங்க. அவங்க ஒரு நோன்பு வச்சாங்க, நம்ம ரெண்டு நோன்பு வைக்கிறோம் யூதர்களுக்கு மாறு செய்யணும் சொல்லி. எதற்காக மூசா அலைஹிஸ் அவங்க நோன்பு வச்சாங்க? நம்ம எதுக்கு இந்த நோன்பு வைக்கிறோம் ஒவ்வொரு ஆஷுரா தினத்திலையும்? கட்டாயம் கிடையாது. நான் அது கட்டாயமா கட்டாயம் இல்லையான்னு கேட்கல. அந்த நோன்பு எதற்காக? ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு காரணம் இருக்குதுல்ல. ஆஷுரா நோன்பு எதற்காக மூசா நபி வைத்தார்கள்? நம்ம எதற்காக நோன்பு வைக்கிறோம்? மூசா நபியுடைய பெரிய விரோதி ஃபிரௌன். அந்த பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவன் இந்த ஃபிரௌன். அப்படிப்பட்ட கொடுங்கோல மன்னன் அழிக்கப்பட்ட நாள், கடல்ல மூழ்கடிக்கப்பட்டான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுங்க தப்ப அல்லாஹ் காப்பாத்தினான். ஈமான் கொண்ட மக்களையும் கடலை பிளந்து அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தி அவர்கள் தப்பித்தார்கள். அந்த கடலுக்கு நடுவில் வந்து ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய பட்டாளமும் மாட்டிக்கொண்டு அவர்கள் அழிந்து போனார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபசாம மூசா சுக்ரன் இல்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக, யா அல்லாஹ் என்னுடைய விரோதியை, இந்த சமுதாயத்தை அழிக்க நினைத்த விரோதியை நீ அழித்து விட்டாய், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவங்க நோன்பு வச்சாங்க. ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் நோன்பு வச்சாங்க. நம்ம ரமலான்ல எத்தனை நாள் நோன்பு வைக்கிறோம்? ஒரு நோன்பா? ரமலான் மாதம் முழுவதும் நோன்பிக்கிறோம், 29 நாள் அல்லது 30 நாள். அப்ப அந்த மகிழ்ச்சியை விட இந்த மகிழ்ச்சி பெரியது. இந்த மாசம் முழுவதும் நோன்பு வைக்கிறது கடமையாக்கி இருக்கிறான். நீங்க சொன்னீங்க சகோதரர், ஆசுரா நோன்பு கூட கடமை இல்லை, அது அவங்களா விரும்பி என்ன செய்யறது, வைத்த நோன்பு. ஆனா ரமலான் நோன்பு கடமை, ஃபரல், வைக்காவிட்டால் குற்றம். அப்ப இந்த ரமலான் மாதம் முழுவதும் அல்லா நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். ஏன்? அந்த நன்றியை விட இந்த நன்றி பெருசு. ஃபிரௌன் அழிக்கப்பட்ட போது மூசா அலைஹிஸ் அவர்களுக்கு கிடைத்த சந்தோஷம் இருக்கிறதே, அந்த சந்தோஷத்தை விட அல்லாஹ் இந்த குர்ஆனை அருளியிருக்கிறான், இதற்காக மூமின்கள் அடையக்கூடிய சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம், இது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா அந்த குர்ஆன்? அந்த குரானை படிச்சு படிச்சுதானே இன்னைக்கு கோடான கோடி மக்கள் இஸ்லாத்தை அறிந்து அந்த குரான் மீது ஈமான் கொண்டு கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களில் ஊடுருவி இடங்களை பிடித்து இன்றைக்கு மக்களை எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி இழுத்து கொண்டு இருக்கிறது இந்த குரான். உலகத்தில் எத்தனை நூல்கள் தொகுக்கப்பட்டுருச்சு, எத்தனை நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. எந்த நூலாவது குரான் மனித உள்ளங்களில் பிடித்த இடத்தை எந்த நூலாவது பிடித்திருக்கிறதா? இந்த குரான் மனித உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை போன்று எந்த நூலாவது ஏற்படுத்துகிறதா? இல்லை. இந்த வேதத்துக்கு மட்டும் அல்லாஹ் வழங்கிய சிறப்பு, எவ்வளவோ நூல்கள் இருக்குது. இன்னைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி மௌத்தா போய் 1400 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு, ஆனாலும் இன்றைக்கு மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி? ஒவ்வொரு நாளும் நமக்கு ஈமான் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த ஈமானை அதிகப்படுத்துவது, ஈமான் உள்ளவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஈமானை புகட்டுவது, இதெல்லாம் எப்படி ஏற்படுகிறது, யாரால் ஏற்படுகிறது? இந்த குர்ஆன் மூலம் தானே ஏற்படுகிறது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, நான் நல்ல விஷயத்தை கேட்குறீங்க, உங்களுடைய உள்ளங்களில் மாற்றம் அடையுதுன்னா இதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பேச்சா? இல்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நம்ம எடுத்து சொல்கிறோம், அந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பயானே பண்ணலை, வெறுமனே குர்ஆன் தர்ஜுமா எடுத்து நீங்கள் படிங்க, உங்கள் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், உங்களுடைய நடத்தைகளில் மாற்றங்கள் ஏற்படும். எத்தனை பேர் காஃபிர்கள் இந்த குர்ஆனை படித்து விட்டு இஸ்லாத்தை நோக்கி விதைகிறார்கள், உள்ளங்களை அப்படி மாற்றுகிறது, கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களை ஈர்க்குகிறது. அப்படிப்பட்ட குர்ஆன் படைத்தவனை பற்றி இந்த குர்ஆன் விளக்குற மாதிரி விளக்கக்கூடிய எந்த ஒரு நூலும் கிடையாது உலகத்தில். இப்படி குர்ஆனுடைய சிறப்புகள் நிறைய இருக்கு, அதற்காக அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், நன்றி செலுத்து. நான் உனக்கு கொடுத்துருக்க என்னுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வழிகாட்டலை தந்திருக்கிறேன், இது மட்டும் இல்லாவிட்டால் உன்னுடைய நிலைமை என்னவாகும்? உலகத்துக்கு நல்ல மனுஷனா வாழ்வியா? மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்குரிய பாதையில் உலகத்தில் நீ செல்ல முடியுமா? அதுக்காக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், நன்றி செலுத்து. இந்த ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வச்சு எனக்கு நீ நன்றி செலுத்து. இதுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய காரணம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரியணும்? அப்போ நோன்புக்காகத்தான் ரமலானா? நோன்புக்காகத்தான், இந்த குர்ஆனுக்காகத்தான் ரமலானா? இந்த குர்ஆனுக்காகத்தான் நோன்பு வைக்கிறோமா? இந்த குர்ஆனுக்காகத்தான் பெருநாளையே கொண்டாடுறோமா? அப்போ இந்த குர்ஆனோடு நமக்கு என்ன தொடர்பு இருக்கு? குர்ஆனோடு ஒரு தொடர்பு இல்லை, குர்ஆனை படிக்கிறதும் இல்லை, குர்ஆன் ஓதவும் தெரியாது, அல்லது அந்த குர்ஆனுடைய ஓத தெரியாதுனா கூட தர்ஜுமாக்கள் இருக்கு, அதை எடுத்து படிச்சு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனை வரி படிச்சிருப்போம் குர்ஆன்ல? குர்ஆன்ல எத்தனை வரி படிச்சிருப்போம்? இன்னைக்கு எத்தனை வரி? இந்த வருஷத்துல எத்தனை வரி படிச்சிருக்கோம்? அல்லாஹ் நம்மகிட்ட என்ன பேசுறான், படைச்சவன் நமக்கு என்ன சொல்ல வர்றான், அதை நம்ம எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறோம்? இந்த குர்ஆனோட நமக்கு உள்ள தொடர்பு என்ன? அன்பான சகோதரர், அதெல்லாம் சிந்திக்கணும் இந்த மாதத்துல. யாருக்கு இந்த ரமலான், யாருக்கு இந்த கொண்டாட்டம், உண்மையிலே ரமலான் சந்தோஷம் யாருக்கு? இதெல்லாம் நோக்கத்தை புரிஞ்சு இந்த குரானுடைய மகிமையை விளங்கி அந்த குரானோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்களே, அவங்களுக்காகத்தான் இந்த ரமலான். ரமலான் மாதங்கள் அல்லாத நாட்களில் தொழுகிறதில்லை, நோன்பு வைக்கிறதில்லை, தான தர்மங்களை செய்கிறதில்லை, நல்ல இரங்களை செய்கிறதில்லை, தீமைகளை செய்து கொண்டு இந்த ஒரு மாதத்தில் மட்டும் தீமையை விட்டு விலகி நல்ல காரியங்களை செஞ்சா அவங்களுக்கா ரமலான்? இவங்க ரமலானுடைய நோக்கத்தை புரியாதவர்கள். இந்த 11 மாதமும் குரானை வாழ்க்கையிலே கடைபிடித்தவர்களுக்குத்தான் தெரியும் இந்த ரமலானுடைய அருமை, ரமலானுடைய முக்கியத்துவம். 11 மாதமும் குரானை படித்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து அதனுடைய போதனைகளை பேணி நடக்கிறார்களே, அவங்களுக்குத்தான் தெரியும். அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ், இந்த குரானை நீ எனக்கு வழங்கியிருக்கிறாய், இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர்களுக்கு தான் அது ரமலான் பெரிய பாக்கியமா இருக்கும், அருளாக இருக்கும். இது ஒண்ணு. இரண்டாவது, இந்த நோன்புடைய ரெண்டு நோக்கம், நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு ரெண்டு நோக்கம். ஒன்று, அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான், இந்த குரானை வழங்கியிருக்கிறான், அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். வல்லாலக்கும் தஷ்குருன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ரமலான் மாதம். இன்னொரு காரணம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறைநம்பிக்கையாளர்களே, குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்க மேலும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டும், அல்லாவை பயப்பட வேண்டும். இது இரண்டாவது காரணம். தக்குவா நம்மிடத்தில் ஏற்படணும், இறையச்சம் நம்மிடத்தில் ஏற்படணும், அதற்கு நோன்பு காரணம். நான் நோன்பு காரணமாக அமைத்திருக்கிறேன். நோன்பு வச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இறையச்சம் ஏற்படும், வைக்க வேண்டிய முறைப்படி வைத்தால், அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நோன்பு எப்படி இறையச்சத்தை ஏற்படுத்தும்? ஏற்படுத்தும், பயங்கரமான இறையச்சம். இப்போ நோன்புல நம்ம என்ன செய்கிறோம்? பகல் நேரங்களில் சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம், மனைவியோடு சேர மாட்டோம், இந்த மூணையும் செய்ய மாட்டோம். இந்த மூணு நமக்கு அத்தியாவசியமானதா இல்லையா? சாப்பிட்றது, குடிக்கிறது, மனைவியோட உடலுறவு கொள்வது அத்தியாவசியமானது. ஆனால் குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம் இதை நம்ம தொடாமல் இருக்கிறோம், சாப்பிடாமல் இருக்கிறோம், பசி வைத்த கில்லும். நீ நல்லா பசிச்சா? பசிக்கவே இல்லையா? அது சரி. வீட்டிலே ரூம்லே கிடந்தீங்களா? அது சரி, அது சரி. ஒரு வாரத்துக்கு பிறகு தெரியும், சில பேருக்கு ஆரம்பத்திலே தெரியும். அப்போ பசி வைத்த கில்லும், வயிறு சொல்லும் சாப்பிடுன்னு சொல்லும், நாக்கு தண்ணியை கேட்கும். நம்ம ரூமில் சாப்பாடு இருக்கும், தண்ணி இருக்கும், எல்லாம் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம நினச்சா என்ன செய்யலாம்? எடுத்து குடிச்சிடலாம், சாப்பிட்றலாம். சாப்பிடுவோமா? குடிப்போமா? ஏன் குடிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் சாப்பிட்றதில்ல? யாருமே பார்க்கலையில்ல? அல்லாஹ் பார்க்குறான். வந்துருச்சா தக்குவா? அல்லாஹ் பார்க்குறாங்கிறதுக்காண்டி சாப்பிட மாட்டேங்கிறோம், அல்லாஹ் பார்க்குறங்கிறங்காண்டி குடிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் உடம்பு சொல்லுது, சாப்பிடுன்னு சொல்லுது, கேட்குது, சாப்பாட்டை கேட்குது உடம்பு, நாக்கு தண்ணியை கேட்குது, மனசும் சொல்லுது. ஆனால் மனசை கட்டுப்படுத்துகிறோம், உடம்பையும் கட்டுப்படுத்துகிறோம். இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்தினா முடிஞ்சிருச்சு இல்லைங்க. ஒரு மனசு அல்லாவுக்கு கட்டுப்பட்டுருவான்ல. அப்போ அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தில் இதை தொடாதன்னு சொன்னதுக்காக நமக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இந்த சாப்பாட்டையே நம்ம அல்லாவுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம், தொடாமல் இருக்கிறோம். நம்ம மனசை கட்டுப்படுத்துகிறோம், உடலை கட்டுப்படுத்துகிறோம். அல்லாஹ் பார்க்குறாங்கிற சிந்தனை நமக்கு வருது. அல்லாஹ் விபச்சாரத்தை கியாமத்து நாள் வரைக்கும் ஆறாமாக்கியிருக்கிறான், ரமலான்லேயும் ஆறாமாக்கியிருக்கிறான், எல்லா காலத்துலையும் ஆறாமாக்கியிருக்கிறான். மது, சாராயம், ட்ரிங்க்ஸ், இது எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் இது ஹராம். இப்படி அல்லாஹ் வெறுத்த மன அனாச்சாரங்கள், பாவமான விஷயங்கள், மானக்கேடுகள், தீமைகள் கியாமத்தின வரைக்கும் அறாமல் இருக்குது. அப்போ அல்லாவுக்காக சாப்பாட்டே நீ தியாகம் பண்ண, நீ அல்லாவுக்காக உன் மனசையே கட்டுப்படுத்திய, நீ அல்லாவுக்காக உன்னுடைய மனோ இச்சையை அடக்கிய, நீ இந்த அல்லாஹ் என்றைக்கும் கியாமத்தின வரைக்கும் அறாமாக்கியிருக்கிறானே. இந்த சாராயம், மது, விபச்சாரம், ஒழுக்கக்கேடு, ஹராமுகள், இதை ஒரு மனுஷன் செய்வானா? செய்ய மாட்டான். அப்போ அதை செய்யும்போது நோம்புடைய ஆழத்தில் சாப்பிடும் சொல்லும்போது அல்லாஹ் பார்க்குறாங்கிற வந்த சிந்தனை, இந்த பாவமான காரியங்களை செய்யும்போது அப்பையும் அந்த சிந்தனை வரும், அல்லாஹ் பார்க்குறான். வரணும், வந்தால் தான் நோம்பு, இல்லைன்னா நோம்பு வைக்கலன்னு அர்த்தம். சும்மா பண்ணி கிடந்திருக்கோம், சும்மா தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கிறோம், வரணும், இந்த சிந்தனை வரணும், அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், அல்லாஹ் நம்மளை கவனிக்கிறான். இதற்காகத்தான் அல்லாஹ் நோம்பையே கடமையாக்கினான். போராடுறது, நோம்புங்கிறது என்னது? போராட்டம். எதனுடன் போராட்டம்? நஃப்ஸோடு போராட்டம். நஃப்ஸு தானே மனுஷனுக்கு எடுக்குது, சைத்தான் நஃப்ஸில் கண்ட கண்ட எண்ணங்களை எல்லாம் போட்டு நம்மளை வழிகெடுக்கிறான். அந்த நஃப்ஸையே நம்ம அடக்கிறோம், உடலோடு நம்ம போராடுறோம், உடலை நம்ம அடக்கிறோம். இதுதான் நோன்பு. இந்த நோக்கத்தை புரியாமல் கொஞ்ச நேரம் நம்ம பட்டினி கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு நோம்புடைய காலத்தில் நிறைய பேர், சில பேர் இருக்கிறாங்கல்ல, பகல் நேரங்களில் சும்மா பட்டினி கிடப்பாங்க. நோம்பு திறந்தோன்னு என்ன செய்வாங்க? ஆஹா, நோம்பு திறந்தாச்சு, இனிமேல் நம்ம சிகரெட் குடிக்க வேண்டியதுதான். நோம்புடைய நேரத்தில் சிகரெட் பிடிக்கக்கூடாதான். நோம்பு திறந்தோன்னு என்னது? ரொம்ப கஷ்டமாக போச்சுப்பா, இப்போ தான் ரொம்ப ரிலீஃபாக இருக்குன்னு ஊத வேண்டியது. நோம்பு திறந்துட்டா எல்லாம் ஹலாலா? அது கேடு, நம்ம உடம்புக்கும் கேடு, மர்மையிலேயே அல்ல அதை ஹராமாக்கியிருக்கிறான். அது மாதிரி சாராயம், பாவமான விஷயங்கள், அது என்றைக்கும் செய்யக்கூடாது. அப்போ நோம்புடைய நேரத்தில் மட்டும் நான் பாவத்தை செய்ய மாட்டேன், மற்ற நேரத்தில் நான் செஞ்சுக்கிருவேன், இப்படின்னா நம்ம நோம்பு வச்சு பிரயோஜனம் இல்லை. நோம்பு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது, அல்ல நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறான், அந்த ரிசல்ட் நம்மகிட்ட ஏற்படலைன்னா அப்போ நம்ம நோம்பு சரியில்லை. அதனால தான் நபிசுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதா கவுல ஜூரி வல்ல அமல பிஹி ஃபலைசலில்லாஹி ஹாஜதுன் ஃபிய யதா துஆமஹு வ ஷராபஹு. யார் தீய சொல்லையும் தீய செயலையும் விட்டுவிடவில்லையோ, அவர் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறனால அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. உன் நோன்பு தேவையே இல்லைங்கிற அல்லாஹ், அல்லாஹ் உன்னை எதிர்பார்க்கறது என்ன? இந்த குடிக்காம சாப்பிடாம இருக்கிறதுல இருந்து இதை எப்படி நீ விட்ட? இது மாதிரி நான் ஹராமாக்கிய கியாமத்து நாள் வரைக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் ஹராமாக்கிய பாவமான விஷயங்களை நீ விடணும், அதான் எல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்குறான். அப்போ சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறாரு, தீய சொல்ல பேசுகிறாரு, தீய செயலை செய்கிறாரு, இவர் நோம்பு வச்சு புண்ணியம் இல்லை, சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபலை சலில்லாஹி ஹாஜா ஷராபஹு, நீ சாப்பிடாம குடிக்காம இருந்திருக்க, வெறும் பட்டினி கிடந்திருக்க, அவ்வளவுதான், நோம்பு கிடையாது, எனக்கு தேவையே இல்லை சொல்லிடுறான். அதே நேரத்தில் பாருங்க, ஏன் நோம்புடைய நோக்கம், அடிப்படை நோக்கம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு மனுஷன் நோம்பு வச்சிருக்கான், அறியாம சாப்பிட்டுட்டான், தெரியாம சாப்பிட்டுட்டான். ஏன்னா அந்த முதல் ரெண்டு நோம்பு மூணு நோம்புல அந்த மாதிரி வரும், நோம்பு வைக்காமல் நம்ம இருந்தோம்ல, அந்த மாதிரி ஒரு வழக்கத்தில் ரூமுக்கு போனோன்னு என்ன செய்வோம், தண்ணி எடுத்து குடிச்சிருவோம், அதில் ஏதாவது சாப்பிட்ருவோம். அப்படியே நடந்திருக்கா உங்களுக்கு நோம்புடைய ஆழத்தில்? எனக்கெல்லாம் நடந்திருக்கு. ஆ, சின்ன பிள்ளையில் நடந்திருக்கு. சரி, இந்த மாதிரி வரும்போது நோம்பு முடியுமா முடியாதா? தெரியாமல் சாப்பிட்டுட்டீங்க, வயி நிரம்ப சாப்பிட்டுட்டீங்க, பிரியாணி சாப்பிட்டீங்க, போங்க, நல்ல வயி நிரம்ப, ஒரு இடம் உடலை எல்லாத்தையும் ஃபுல் பண்ணியாச்சு, அதெல்லாம் முடிச்சு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஏப்ப விடும்போது தான் ஆஹா இன்னைக்கு நோம்பு வச்சமே ஞாபகம் வருது. நோம்பு முடியுமா முடியாதா? முடியாது. தெரியாமல் செஞ்சா, தெரிஞ்சு செஞ்சால் நோம்பு முடிஞ்சு போயிடும், தெரியாமல் செஞ்சா நோம்பு முடியாது. ஏன்னா நபி சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் மறந்து உண்ணி உண்டு விட்டால், பருகிவிட்டால், பல் யுத்திம்ம சௌமகு, நோம்பை தொடரட்டும், அவர் நோம்பு முடியாது, அல்லாதான் உனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான். இது யார் கொடுத்த சாப்பாடு? அல்லாஹ் கொடுத்த சாப்பாடு. தெரியாமல் சாப்பிட்டாதான், தெரிஞ்சு சாப்பிட்டு அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. அப்போ ஏன் நோம்பு முடியலை? அங்கே தக்குவ அடிபடலை. நம்ம சாப்பிட்டுட்டோம், பசி இல்லாமல் போச்சு, ஆனால் தக்குவா இல்லை, தக்குவா அடிபடலை, தக்குவா இருக்கு, தெரியாம தானே செஞ்சீங்க. அப்போ நீங்க இறையச்சத்தை இழக்கவில்லை, அதனால உங்க நோன்பு இருக்குது, உங்க நோன்பு தொடரும். அப்ப நோக்கம் என்ன? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? இறையச்சம் தாங்க. அல்லாஹ் சொன்னது கட்டுப்படுறோமா இல்லையா, சாப்பிட்றோமா பசியா பட்டினியா, அது அல்ல, தக்குவாதான் இறையச்சம். அது மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், நோம்பு என்பது கேடயம், நோம்பு இருக்குதே அது கேடயம், அது திரை. என்ன நோம்பு என்கிறது, எப்படி திரையா இருக்குது, எதுலேருந்து திரையா இருக்குது, நரகத்திலிருந்து காக்கக்கூடிய திரையாக இருக்கிறது நோன்பு. ஏன்னா மனுஷன் நோ எதனால் நரகத்துக்கு போகிறான், இந்த மனோ இச்சை தானே, நஃப்ஸு ஆசைகள். ஆனால் அல்லாஹ் உன்னை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான், அதில் செய்தான் வந்து ஆர்வத்தை ஆசை ஏற்படுத்துவான், அதில் போய் விழுந்துருவான். இந்த ஆசைகள்னால சகவாத் மனோ இச்சைகள்னால தான் மனிதன் நரகத்துக்கு போகிறான். அதான் நபி அவர்கள் சொன்னார்கள், புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹுஜிபத்தின் நாரு பி ஷஹவாத் வ ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சொர்க்கம் விருப்பிற்குரிய விஷயங்களால் திரையிடப்பட்டிருக்கிறது, நரகம் மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது. நரகத்தாலாம் மூடியிருக்கிறான், எதை வச்சு, மனோ இச்சைகளை வைத்து. அப்படின்னா நரகத்துக்குள்ளே போகணும்னா எதை செஞ்சால் நரகத்துக்குள்ளே போகலாம், நரகம் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கிறது, மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது. நரகத்துக்குள்ள போகணும்னா முதல் எதை செஞ்சாகணும், மனோ இச்சைக்கு அடிமையாகணும், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறணும், நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டுட்டோம்னா அப்ப எங்க போய் விழுகலாம், நரகத்தில் போய் விழுந்துருவோம். உதாரணத்துக்கு இந்த சவர் இருக்கு, இது தடுத்து வச்சிருக்கிறோம், இதுக்கு பின்னாடி நரகம் இருக்குதுன்னு இங்க ஒரு பேச்சுக்கு, இந்த சவரை ஓப்பன் பண்ணாதான் நம்ம நரகத்தில் போய் விழ முடியும். அது மாதிரி தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், நரகம் மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் மனோ இச்சைக்கு அடிமையாகும் போது, மனோ இச்சைக்கு கட்டுப்படும் போது, அப்போ அவன் நரகத்தில் போய் விழுந்துடுறான். நரகம் போடுறதுக்கு மனோ இச்சை காரணமாக இருக்குது. சொர்க்கம் வெறுப்பிற்குரிய விஷயங்களால், என்ன வெறுப்புக்குரிய விஷயங்கள், காலையில் சுபு தொழுகைக்கு எந்திரிச்சு வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு, தூக்கத்தை எல்லாம் உதறிட்டு, அதுவும் இந்த குளிர்காலங்களில், குளிர்காலம் வந்துருச்சுன்னா அதில் உழு செய்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். கஷ்டம்னா என்ன, மனசுக்கு அந்த ஈமானோடு செஞ்சால் செஞ்சிடலாம். அப்போ இந்த மாதிரி வணக்க வழிபாடு நல்லறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் அப்படியே அது செய்ய வேணாங்கிற மாதிரி சைத்தான் ஏற்படுத்துவான், அதான் வெறுப்பு மாதிரி தெரியும், அதை செஞ்சால் எங்கே விழுந்துருவீங்க, அதை செஞ்சா சொர்க்கத்தில் விழுந்துருவீங்க. எதை செஞ்சா, இந்த தொழுகிறது நமக்கு கஷ்டம் மாதிரி தெரியும், நல்லறங்கள் செய்யும் போது அது வெறுப்புக்குரியது மாதிரி தெரியும், ஆனால் அதை செய்தால் சொர்க்கத்தில் விழுந்துருவீங்க. மன இச்சைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் எங்க விழுந்துருவீங்க, நரகத்தில் விழுந்துருவீங்க. இந்த நோன்பு வசியாமு ஜுன்னா, நோன்பு ஒரு திரையாக இருக்கிறது, கேடயமாக இருக்கிறது. என்ன கேடயம், நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயம். ஏன்னா இந்த நோன்பு மனோச்சைகளை கட்டுப்படுத்துதா இல்லையா, ஒரு மனிதன் நோன்பு வச்சானா அவன் நஃப்ஸ் அடக்குவான், அல்லாஹ்வுடைய நினைவு வரும், தக்வா வரும், பயம் வரும், அப்போ அவனை நரகத்தில் விழவிடாமல் இந்த நோன்பு காக்குகிறது, பாதுகாக்கிறது. அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், ஸியாமு ஜுன்னா, நோன்புங்கிறது கேடயம். ஃபைதா கான சௌமு எவ்வளவு சௌமி அகதிக்கும், எனவே உங்க நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்களா, பலா எருஃபஸ் தீய சொல்லி பேசக்கூடாது, பலா எஸ்ஹப் ஓன்னு கத்தக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது. இதான் நோன்பாடி நம்ம இருக்கணுமா, அப்படி நபி அவர்கள் சொல்றாங்க. நோன்புடைய நேரத்தில் கூச்சல் குழப்பம் மடமைத்தனம் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஃபைன் சாப்பகம் ஆகதும், யாராவது உங்களோட வந்து திட்டுறாரு அடிக்க வர்றாரு, அப்ப என்ன சொல்லிடணும், இன்னி இம்ராவுன் சாயிமுன், நான் நோம்பாளிப்பா இதெல்லாம் செய்ய மாட்டேன். நோம்புக்கு அர்த்தமே என்ன, சௌம்னா என்ன, தீமைகளை விட்டு விலகிக் கொள்வது, சில விஷயங்களை செய்யாமல் தடுத்துக் கொள்வது. அப்ப நான் நோம்பாளி இருங்க என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, நரகத்துக்குரிய போகக்கூடிய வழிகளை நம்ம அடைக்கணும், சொர்க்கத்துக்குரிய வழிகளை நம்ம தேடணும், சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள். எல்லாப்பேட்டும் ஒரு சைத்தான் இருக்கிறான். அந்த சைத்தானை நம்ம என்ன செய்யணும், விலங்கு போட்டு வைக்கணும். எல்லா காலத்திலையும் ஆட விட்ட மாதிரி இப்பயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆட விடக்கூடாது. எனவே நோன்புடைய நோக்கம் இந்த ரமலான், இந்த பெருநாள் எல்லாம் எதற்காக, அல்லாஹ்வுடைய நினைவை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்தி மனு இச்சைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் தடை செய்த பாவமான விஷயங்களை விட்டு விலகி அடிமையாக வாழ்வதுதான் இந்த நோன்புடைய நோக்கம். அதை புரிந்து இந்த நோன்புடைய லட்சியத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரை மாக்கல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.